நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் ஜூலியன்.
வணக்கம் ரே,
எப்படி இருக்கிறீங்க?
நல்லா இருக்கும். சொல்லுங்க.
இப்போ நாட்டில் புதிதாக குடியேறுவோருக்கு இப்போ வந்து அவர்கள் காத்திருப்பு காலத்தை வந்து கணக்கில் கொள்ளாமல் வந்து சென்ட்ரலிங் வந்து உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தது, அதை நிறுத்த போகிறதாக செய்தி வருதே, அந்த செய்தி பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு புதிதாக குடிவந்தோர் 2 வருட காலம் அல்லது 4 வருட காலம் காத்திருக்க வேண்டும், அதாவது சர்வீசஸ் ஆஸ்திரேலியா சென்ட்ரலிங்கின் உதவிகளை பெறுவதற்கு. அவர்கள் எந்த தேதியில் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைந்தார்கள் என்றே பொறுத்தது. அதாவது 1 தேதி 1 மாதம் 2019 பிறகு ஆஸ்திரேலியாவுக்குள் அவர்கள் வந்திருந்தார்களானால் அவர்கள் காத்திருக்க வேண்டிய காலம் 4 வருடம். அதற்கு முதல் வந்திருந்தார்களானால் அவருடைய காத்திருக்க காலம் 2 வருடம் மட்டுமே. ஆனால் இந்த புதிதாக வந்தோர் 4 வருட காலம் காத்திருக்க வேண்டியவர்களுக்கும் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலாலே சென்ட்ரலிங் அந்த காத்திருக்கும் காலத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டது. தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததனால் சென்ட்ரலிங்கிலிருந்து அவர்களுக்கு பண உதவி வழங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் 1 தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து அதே சட்டம் பழையபடி மீண்டும் அமுலுக்கு வருகிறது. அதனால் சென்ட்ரலிங்கில் உதவி பெற்றவர்கள் அந்த 2 வருட காலமோ அல்லது 4 வருட காலமோ அவர்கள் காத்திருக்காமல் இருந்தால் அந்த காத்திருக்கும் காலத்தை மீண்டும் 1 தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து அமலுக்கு கொண்டு வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் பண உதவிகள் யாவும் நிறுத்தப்படும்.
சரி, இப்போ ஜூலியன், நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தோன்னா இப்போ புதிதாக நாட்டில் குடியேறுவோருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த உதவித்தொகை வந்து ஏப்ரல் 1 தேதியுடன் நிறுத்தப்படுகிறது. அதனால இன்னும் அவங்களுக்கு சென்ட்ரலிங்கிலேருந்து காசு வராது அப்படிங்கிறீங்க?
உண்மைதான். அதாவது அந்த 4 வருட காலத்தை அவர்கள் முடித்திருந்தார்களானால் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பணவில் வழங்கப்படும். அந்த 4 வருட காலமோ அல்லது 2 வருட காலத்தையோ அவர்கள் இன்னும் முடிவு செய்யாமல் இருந்தால் அதனால் அவருடைய பண உதவிகள் நிறுத்தப்பட்டு விடும்.
சரி, இப்படி சென்ட்ரலிங் வந்து பண உதவி நடத்தும் போது வேற ஏதாவது உதவிகள் வந்து சென்ட்ரலிங் வழியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா என்ன?
சட்டபூர்வமாக எந்த உதவியும் இல்லை என்றால் அந்த சட்டத்தின்படி புதிதாக வந்தவர்கள் 2 வருட காலம் ஆஸ்திரேலியாவில் செலவழிக்க வேண்டும் அல்லது 4 வருட காலம் ஆஸ்திரேலியாவில் செலவழித்த பின்னர் தான் சென்ட்ரலிங் எந்த விதமான பண உதவிகளையும் அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்து உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குமேயானால் நீங்கள் சென்ட்ரலிங்கை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உங்களுடைய நிலைமையை விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ற பண உதவி மூலம் வாய்ப்புகள் உண்டு. ஸ்பெஷல் பெனிஃபிட் என்பது ஒரு மிகவும் கடுமையான ஒரு பேமெண்ட். அது அவர்கள் உங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் அறிந்து அதற்கு பிறகுதான் அதில் முடிவெடுப்பார்கள்.
காத்திருக்கும் காலம், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ 2 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உள்ள காத்திருப்பு காலம், அந்த இதில் வந்து எதுவும் விதிவிலக்குகள் அல்லது விதி தளர்வுகள் எதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இப்போ அகதியாக வந்திருக்கலாம் அல்லது வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கலாம் இங்கே வந்த பிறகு, அது மாதிரி எதுவும்?
நீங்கள் புதிதாக ஆஸ்திரேலியாவுக்கு குடிவருவதற்கு காரணம் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இந்த நாட்டுக்கு அகதியாக வந்திருந்தால் உங்களுக்கு அந்த பண உதவி கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுடைய கணவரோ மனைவியோ ஆஸ்திரேலியன் குடிமகனாக இருந்தால் நீங்கள் உதவி கோரி விண்ணப்பத்தை போடலாம். ஆனால் இங்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதை நான் சொல்ல மாட்டேன்.
இப்போ நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வந்து கனமழை பெஞ்சு பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன, வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வந்து சென்ட்ரலிங் எதுவும் சிறப்பான நிதி உதவி எதுவும் வழங்குதா?
அதாவது இந்த ஆஸ்திரேலியன் டிசாஸ்டர் ரிகவரி பேமெண்ட் என்று சொல்லி ஒரு பேமெண்ட் இருக்குது. அந்த பேமெண்ட் உண்மையாக எங்கேயாவது டிசாஸ்டர் நடந்தால், அதாவது மழை வெள்ளம் காட்டுத்தீ அப்படி நடந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு உதவி பண உதவி வழங்குவது வழக்கம். அதே போல இந்த முறை நியூ சவுத் வேல்ஸில், அதாவது முக்கியமாக வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் மிகவும் கடுமையாக பாதிப்புக்குள்ளான இடங்களை அவர்கள் டிசாஸ்டர் ஏரியா என்று சொல்லி சர்வீசஸ் ஆஸ்திரேலியா அவைகளை டிசாஸ்டர் ஏரியா என்று சொல்லி திட்டமிட்டு வருவார்கள். அப்படியான ஏரியாக்களில் இருந்து அவர்களுக்கு நடந்த என்ன விதமான கஷ்டமோ, அதாவது வீட்டுக்கு வந்த பாதிப்புகள் இல்லாது அவர்களுடைய உடைமைகளுக்கு வந்த பாதிப்புகள் என்று சொல்லி அவர்கள் அதுக்காக ஒரு விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம். அதற்கு முக்கிய காரணம் பாதிக்கப்பட்ட ஏரியாவில் வசிக்க வேண்டும் முதலாவது, இரண்டாவது அவர்கள் சென்ட்ரலிங்கில் பண உதவி பெறுபவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவது அவர்கள் தங்களுக்கு நடந்த அபத்தங்களை போட்டோகிராஃப் படம் மூலமாகவோ இல்லாட்டா ஒரு விதமாக அவர்கள் எங்களுக்கு அதை நிரூபிக்க வேண்டும். அவைகளை அவர் நிரூபித்தால் அவர்களுக்கு ஒரு பண உதவி சென்ட்ரலிங்கிலிருந்து கொடுக்கப்படும், அநேகமாக ஒருவருக்கு 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கப்படும், அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக கொடுக்கப்படும். இதை ஆஸ்திரேலியன் டிசாஸ்டர் ரிகவரி பேமெண்ட் என்று சொல்வார்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சர்வீசஸ் ஆஸ்திரேலியா வெப்சைட்டில் போய் அதுக்கு ஒன்று ஒரு புதிதாக ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறார்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் அவர்கள் அப்ளிகேஷனை டெலிபோன் மூலமாக எடுத்து அதை அவர்கள் ப்ரோசஸ் பண்ணுவார்கள்.
சரி, இது தொடர்பாக அதிகமான தகவல் தெரியணும் அப்படின்னா என்ன செய்யலாம்?
நீங்கள் சர்வீசஸ் ஆஸ்திரேலியா இணையதளம் மூலம் போய் கூடிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட் நிப்பாட்டப்பட போகிறது என்று சொல்லி ஒரு கடிதம் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு போன வருஷம் மார்ச் மாதம் காக்கும் காலத்தை தாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்திருப்போம். அப்படி கடிதம் கிடைத்திருந்தால், நிலைமை எதிர்பாராத விதமாக ஏதாவது மாற்றம் இருந்தால், நீங்கள் சென்டரிங்கை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உங்களுடைய நிலைமையை விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு பண உதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு.
இப்ப ஜாப் கீப்பர் பேமெண்ட் இருக்கு இல்லையா, மார்ச் 31st அந்த ஜாப் கீப்பர் பேமெண்ட் வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு, அந்த தகவலை சொல்லுங்களேன்.
அந்த ஜாப் கீப்பர் பேமெண்ட்ன்றது ஆஸ்திரேலியன் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால் வழங்கப்பட்ட ஒரு சேவை. அதை அவர்கள் இப்ப 31 மார்ச்சுடன் அந்த ஜாப் கீப்பர் பேமெண்ட் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதற்கு பிறகும் அந்த ஜாப் கீப்பர் பேமெண்ட் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு உதவி தேவையானால் அவர்கள் சென்ட்ரலிங்கை தொடர்பு கொண்டு ஜாப் சீக்கர் பேமெண்ட்டுக்கு விண்ணப்பத்தை போடலாம். அதை போடுவதற்கு மிகவும் இலகுவான வழி, உங்களுடைய மைகவ் ஆன்லைன் அக்கவுண்டில் போய் நீங்கள் அப்ளை ஃபார் அ பேமெண்ட் என்பதை கிளிக் பண்ணி ஜாப் சீக்கர் பேமெண்ட் அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை போடலாம். அதற்கு பிறகு சென்ட்ரலிங் உங்கள் விண்ணப்பத்தை ஆராய்ந்து அதற்கு தக்கதாக உங்களுக்கு பேமெண்ட்டுகள் வழங்கப்படும்.
சரி, இப்போ தமிழ் மொழியில் வந்து இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன
செய்யலாம்? சென்ட்ரலிங் வெப்சைட்டில் 68 மொழிகளில் இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறார்கள். நீங்கள் சர்வீசஸ் ஆஸ்திரேலியா வெப்சைட்டுக்கு போய் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் லாங்குவேஜ் என்று சொல்லி அடித்தீர்கள் என்றால் அதில் தமிழ் ஒரு மொழியாக இருக்கிறது, அதில் நீங்கள் போய் வாசித்து தேவையான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் 1312 1312 என்ற இலக்கத்தை அழுத்தி அதில் தமிழ் மொழி என்று சொன்னீர்களானால் நீங்கள் தமிழ் மொழி பேசும் ஒரு அதிகாரி சென்ட்ரலிங் அதிகாரியுடன் நேர்முகமாக பேசிக் கொள்ளலாம்.
மிக்க நன்றி ஜூலியன் அவர்களே.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.